The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 58, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Pinvarum Bhagavad Gita Unma Yuruvil, Irandavad Adhyayam, 58th Sloka Tirkana, Upanyasam Valangiyavar, Devathiru A. Sa. Bhaktivedanta Swami ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் கோடை காலத்தில் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
அனந்த கோடி வைஷ்ணவிந்த கீய நாமாச்சாரிய ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் கீய பிரேம் கா ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்தானந்த சிவத்வைத கதாதர சிவாசாரி கௌர் பக்தமிந்தய ஸ்ரீ ராதா கிருஷ்ண கோ கோபிநாத் சாம்குண்ட ராதா குண்ட கிரீகபத்தம் கீ ஜாய் பிருந்தாவன் தாம் கீ ஜாய் நவதீப் தாம் கீ ஜாய் சாமேத பக்தபிந்த கீ ஜாய் ஆல் க்ளோரிஸ் டு தி அசெம்பிள்ட் டிவோட்டி ஆல் க்ளோரிஸ் டு தி அசெம்பிள்ட் டிவோட்டி ஆல் க்ளோரிஸ் டு அசெம்பிள்ட் டிவோட்டி கோ பிரமானந்தே ஹரிஹரி. யதா சம்ஹரதே சாயம் கூர்ம அங்கானி இவ சர்வச இந்திரியாணி இந்திரியார்த்திப்ய ஸ்வஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ஹவ் வி ஷால் நோ தட் ஒன் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி பியூர் கான்ஷியஸ்.
ஒருத்தர் தூய்மையான உணர்வுல நிலை பெற்றிருக்காருன்றத எப்படி நமக்கு தெரியும்?
Simple imagination that I am situated in pure consciousness. No, everything must be proved by symptom.
Na thoomiyana unaruvula nilai petirukken abindrathu verum karpanaya illa ellame adukana arigurigalala nirubikkapadanum.
Everything must be proved by symptom.
எல்லாமே அறிகுறிகளால் நிரூபிக்கப்படணும்.
Just like a patient is cured means there is a subsidence of the fever. For example,
உதாரணத்துக்கு ஒரு வியாதியஸ்தர் குணமடைஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய ஜுரம் குறைஞ்சு போயிருக்கு.
Similarly, we are just trying to separate ourselves from the material conception of life to our exact position.
அதே மாதிரி நம்ம நம்முடைய இந்த பௌதிகமான உணர்வு கொண்ட இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மளுடைய சரியான ஒரு நிலைக்கு நம்மளை பிரித்து கொள்றதுக்கு முயற்சிக்கிறோம்.
I am spirit soul. And consciousness is the symptom. And I have to be situated in pure consciousness, dovetailing myself with the supreme consciousness. That is the whole program.
Naan Atma, unarvu endradhu enudaiya ariguri. Ippo naan andha thoomiyana unarvula nilai petrirukkanum. அது எப்படின்னா அந்த பரம உணர்வோட என்ன பொறுத்து கொள்றதால. இதுதான் மொத்த கருத்தும்.
Now, how that program has to be executed, that will be discussed in the third chapter.
இப்போ அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படின்றது மூன்றாவது அத்தியாயத்தில் விவாதிக்கப்படும்.
And somewhere on Father, we are discussing some of the points, but here the formulas.
இங்கே எப்படியோ நம்ம அந்த கருத்துக்கள் சில வெற்றி இங்கே விவாதம் செய்துட்டு இருக்கோம். ஆனா இங்கே அதுக்கான சூத்திரம் இருக்கு.
Just now we are engaged in the second chapter. These are the contents. Contents how a self-realized person situated in pure consciousness will be experience by his practical behavior.
இப்பதான் நம்ம இரண்டாவது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சுருக்கம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தன்னை உணர்ந்த நபர், தூய உணர்வில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருடைய நடைமுறை நடவடிக்கைகள் மூலமா நம்ம எப்படி அனுபவப்படுறது அப்படின்றது.
வாசுதேவி பகவதி, தி ஹோல் திங் இஸ் இட் இஸ் கால்ட் பைராக். பைராக்
வாசுதேவே பகவதி, இந்த மொத்த விஷயமும் வைராக்கியம் அழைக்கப்படுது.
வைராக்கியம் மீன்ஸ் டு டிட்டாச், டு டிட்டாச். ஐ அம் எ ஸ்பிரிட் அண்ட் சம்ஹவர் அதர் ஐ அம் இன் கான்டாக்ட் வித் தி மேட்டர். தட் இஸ் மை ட்ரபிள்.
வைராக்கியம் அப்படின்னா துறவு கொள்றது. நான் ஆத்மா எப்படியோ இந்த ஜடத்தோட தொடர்புக்கு வந்துட்டேன், அதுதான் என்னுடைய தொந்தரவே.
The whole trouble is due to my contact with matter.
என்னுடைய எல்லா தொந்தரவுக்கும் காரணம் நான் இந்த ஜடத்தோட தொடர்புல இருக்கிறது தான்.
Now, I have to detach from this matter and to be situated in my pure conscious spiritual state.
இப்ப நான் இந்த ஜடத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய ஆன்மீக நிலை அப்படின்ற தூய உணர்வுல நிலை பெற்று இருக்கணும்.
This is called vairag. This vairag or detachment from material attraction is very easily done as it is stated in the Srimad Bhagavatam.
அதனால இதுக்கு பேரு வைராக்யா. வைராக்யா அல்லது துறவு, அதாவது இந்த பௌதிக ஈர்ப்பில் இருந்து விடுபட்டு இருக்கிறது. அது ரொம்ப சுலபமாகவே செய்ய முடியும். எப்படின்னா, அது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
வாசுதேவே பகவதி பக்தி யோகம் பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராகம் ஜானஞ்ச ஜத் அஹைதுகம். இஃப் சம்படி என்கேஜஸ் ஹிம்செல்ஃப் இன் தி devotional service of Vasudeva, then very quickly this detachment develops and knowledge also.
யாராவது ஒருத்தர் தன்னை வாசுதேவருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்திட்டாருன்னா பிறகு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த துறவு வளர்ச்சி அடையுது, மேலும் ஞானமும் கூட வளர்ச்சி அடையுது.
Without knowledge there cannot be detachment.
ஞானம் இல்லாம வைராக்கியம் இருக்க முடியாது.
Without knowledge one cannot be detached. And what is that knowledge? The knowledge is that I am not this matter. I am spirit soul.
ஞானம் இல்லாம ஒருத்தர் வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள முடியாது. இப்ப அந்த ஞானம்ன்றது என்ன? நான் இந்த ஜடம் அல்ல, நான் ஆத்மா.
So, but this knowledge is, although it is very easy thing to say that I am not this body but I am this soul.
இந்த ஞானமானது நான் இந்த உடல் அல்ல நான் ஆத்மான்னு சொல்றது என்ன மிக சுலபமானதா இருக்கலாமே ஒழிய,
but actually to have perfect knowledge that is a great job. It is not very easy.
ஆனா ஒரு பக்குவமான அறிவு கொண்டிருக்கிறது அப்படின்றது அது மிகப்பெரிய வேலை. அது அவ்வளவு சுலபமானது அல்ல.
For getting that supreme knowledge, so many transcendentalists are trying life after life.
அந்த உத்தமமான ஞானத்தை அடையறதுக்கு உன்னதமானவர்கள் எத்தனையோ பிறவிகள் தோறும் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. பெருமனே துறவு கொள்றதுக்காக.
But the easiest process is that if one is engaged in the devotional service, that is the formula given in Srimad Bhagavatam, Vasudeve Bhagavati.
ஆன சுலபமான வழிமுறை என்னன்னா, ஒருத்தர் பக்தி தொண்டில் ஈடுபட்டார் அப்படின்னா அந்த சூத்திரம் ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வாசுதேவே பகவதி.
Vasudeva Bhagavati in the personality of Godhead, Krishna. Vasudeva is Krishna. Vasudeva Bhagavati, Bhakti Yoga Prayajana. Bhakti Yoga means devotion and service.
Vasudeva Bhagavati, Adina Paramapurusha Bhagavan, Krishna. Vasudeva and Rade, Krishna. Vasudeva Bhagavati, Bhakti Yoga Prayojitaga. Bhakti Yoga Abdina, Bhakti Tundu.
If it is applied, if we apply our devotional service unto the Supreme Lord, Sri Krishna, then the result will be that Janayati Asu Vairagyam. Very soon, you will be detached from this material attraction. Very soon.
Namudaya Bhakti Tundu, and the Paramapurusha Bhagavan Sri Krishna Rukku Selatana Abdina, அதனுடைய விளைவு ஜானதி ஆசு வைராக்கியம் ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த பௌதிக கவர்ச்சியிலிருந்து நம்ம விடுபட்டு இருப்போம் ரொம்ப சீக்கிரத்திலேயே
and ஜானம் சததஹிதகம் and you will gain also knowledge you do not know how you have received knowledge
மேலும் ஞானம் சயதஹிதகம் நீங்க ஞானத்தையும் அடைவீங்க உங்களுக்கு அந்த ஞானத்தை எப்படி அடைஞ்சீங்கன்றது கூட தெரியாது
that is the magic That is magic. Because how will get knowledge? That is also stated in the Bhagavad Gita.
அதுதான் magic. ஏன்னா எப்படி நீங்க ஞானத்தை அடைய முடியும்? அதுவும் பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
This all these Vedic scriptures they are interrelated. They are not contradictory.
இந்த எல்லா வேத இலக்கியங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அவைகள் முரண்பட்டவைகள் அல்ல.
If somebody says that we find some contradiction from Vedic literature, from this literature, to that literature, no, there is nothing, not at all, any contradiction. Even in the preachings of the great acharyas.
வேத இலக்கியங்கள்ல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா ஒரு வேத இலக்கியங்களுக்கு இன்னொரு வேத இலக்கியங்களுக்கு முரண்பாடு இருக்கு இல்ல அந்த மாதிரி கிடையவே கிடையாது எந்த முரண்பாடும் கிடையாது மிகப்பெரும் ஆச்சாரியர்களுடைய பிரச்சாரங்களில் கூட
I am speaking of India. There were many great acharyas, I mean to say reformers came. Lord Buddha also appeared in India.
நான் இந்தியாவை பற்றி பேசிட்டு இருக்கேன் அங்கே மிகப்பெரும் ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாம் சமுதாயத்தை தீர்த்திருத்தத்துக்காக வந்தவர்கள் புத்தரும் கூட இந்தியாவில் தான் தோன்றினார்
Then after Lord Buddha, the Shankaracharya came. Then after Shankaracharya, Sri Ramanucharya came. Then after Ramanucharya, Madhyacharya. And then lately, Sri Chaitanya, Lord Chaitanya he came.
பிறகு புத்தருக்கு பின்னாடி சங்கராச்சாரியர் வந்தார் சங்கராச்சாரியருக்கு பிறகு ஸ்ரீ ராமானுச்சாரியர் வந்தார் பிறகு ராமானுச்சாரியார் மத்வாச்சாரியார் இறுதியில் கடைசியாக சைத்தன்யர் வந்தார் சைத்தன்ய மகாபிரபு
பட் யூ வில் ஃபைண்ட் ஏ லிங்க் ஆல்தோ சூப்பர்ஃபிஷியலி வி மே சீ தட் லார்ட் புத்தா இஸ் ஸ்பீக்கிங் சம்திங் விச் இஸ் கான்ட்ரடிக்டரி டு லார்ட் சங்கராச்சாரியஸ் டீச்சிங் ஆர் ராமானுச்சாரியர் ஸ்பீக்கிங் சம்திங் which is contradiction to Shankara. No, there is no contradiction.
ஆனா அதுக்குள்ள தொடர்பு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் மேலோட்டமா புத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சங்கராச்சாரியர் சொல்ல கருத்துக்களுக்கு முரண்பட்டதா இருக்கலாம் அல்லது சங்கராச்சாரியருடைய போதனைகள் ராமானுச்சாரியார் பேசுறதுக்கு முரண்பட்டதா தோன்றலாம் ஆனா அது உண்மை இல்லை அதுல முரண்பாடு கிடையாது
இட் இஸ் தி க்வெஸ்சன் ஆஃப் ஸ்டடிங் ஹவ் தே ஆர் பேவிங் வே ஃபார் அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் தட் ரிக்வயர்ஸ் ஏ வெரி ஐ மீன் டு சே சப்ஸ்டான்சியல் நாலேஜ் ஹவ் தே ஆர் பேவிங் தி வே தட் ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்
இங்க என்ன முக்கியமானது அப்படின்னா இவர்கள் எல்லாம் எப்படி அந்த இறுதி ஆன்மீக உணர்தலுக்காக நமக்கான பாதையை அமைத்து கொடுக்கறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு ரொம்பவும் முக்கியமான சாரமான ஞானம் தேவை இருக்கு. அவர்கள் எப்படி படிப்படியா நமக்கான பாதையை அமைத்து கொடுக்கறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு.
Just like Lord Buddha's teaching. Lord Buddha's teaching is, that is also detachment from matter. Nirvana. But he does not speak anything about the spirit soul.
உதாரணத்துக்கு புத்தருடைய போதனைகள். புத்தருடைய போதனைகள் என்ன? இந்த ஜடத்திலிருந்து துறவரம் கொள்றது, நிர்வாணம். ஆனா அவர் ஆத்மாவை பற்றி எதுவும் பேசல.
Because the position in which he was speaking, that position for the human humanity was not suitable for understanding what is the constitution of spirit. Therefore he did not say anything about spirit.
ஏன்னா அவர் மனித சமுதாயத்திட்ட பேசும்போது அவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆத்மாவினுடைய இயற்கையான நிலை என்னன்றத புரிந்து கொள்றதுக்கான தன்மை இல்லை. அதனால தான் அவர் ஆத்மாவை பற்றி எதுவுமே பேசல.
He simply prays and non-violence. So far our body is concerned, he stressed on the point that we should be non-violent. We should not be killing animals anymore. That was his preaching.
அவர் வெறுமனே அகிம்சாவாதத்தை பிரச்சாரம் பண்ணார். இப்போ நம்முடைய உடல் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் என்ன கருத்தை பிரச்சாரம் பண்றாருன்னா, அந்த அகிம்சாவாதத்தை, நம்ம இதுக்கு மேலே எந்த மிருகங்களையும் கொல்லக்கூடாது, அதுதான் அவருடைய பிரச்சாரம்.
Similarly, Shankara, a little more than Buddha, he said, no, matter is not all. The spirit is real thing. Matter is false. Brahma Satta Jagan Mithya.
அதே மாதிரி சங்கரர் புத்தரை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லை, இந்த ஜடம் மட்டுமே எல்லாம் கிடையாது, ஆத்மா தான் உண்மையான விஷயம், இந்த ஜடம் பொய்யானது, பிரம்ம சத்திய ஜகத் மித்தியா.
Now, he did not say about the activities of spiritual life. He simply gave hint that the matter is false. Matter is generated by spirit. Spirit is the real principle thing.
இப்போ அவர் ஆத்மாவினுடைய செயல்பாடுகளை பற்றி எதுவுமே சொல்லல. அவர் வெறுமனே ஒரு கருத்தை மட்டும் சொல்றார், இந்த ஜடம் பொய்யானது, ஜடம்ன்றது ஆத்மாவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது, ஆத்மா தான் உண்மையான முக்கியமான விஷயம் அப்படின்றது.
Just like Buddha did not say anything about spirit. He simply wanted that detachment of from matter.
புத்தர் கூட எப்படி சொன்னார், பெருமனே இந்த ஜடத்துல இருந்து நம்ம துறவு கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆத்மாவை பற்றி அவர் எதுவுமே சொல்லல.
But detachment from matter, then where is my stand?
ஆனா ஜடத்திலிருந்து நான் விடுபட்டுட்டேன், நான் துறவு கொண்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் எங்க இருக்க போறேன்?
If I leave this room, I must have another room to stay. So, that is the position of Buddha. He did not say about the spirit.
இப்போ நான் இந்த அறையை விட்டு போறேன் அப்படின்னா, நான் தங்கிறதுக்கு எனக்கு வேற ஒரு அறை வேணும். அதனால இதுதான் ஒரு புத்தருடைய நிலையா இருந்தது. அவர் ஆத்மாவை பற்றி எதுவும் சொல்லல.
But Shankara said, no, matter is our false position, spirit is real position. But he did not say anything, what are the activities of the spiritual life?
ஆனால் சங்கராச்சாரியர் என்ன சொன்னார், அவர் இந்த ஜடம் மட்டும் எல்லாம் கிடையாது, உண்மையான விஷயம் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜடம் பொய்யானதுன்னு சொல்லும்போது, அப்ப இந்த ஆத்மாவினுடைய ஆன்மீக செயல்பாடுகள் என்னன்றத எதுவும் சொல்லல.
Then Sri Ramanujacharya came. He described the actual position of spiritual life.
பிறகு ராமானுஜாச்சாரியர் வந்தார். அவர் உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கையினுடைய நிலை என்னன்றத விளக்கினார்.
These are gradual development.
இவைகள்லாம் படிப்படியான முன்னேற்றம்.
Lord Jesus Christ, he also gave hints of spiritual life.
உங்களுடைய இயேசு கிறிஸ்துவுமே கூட ஆன்மீக வாழ்க்கை பற்றின கருத்துக்களை சொல்லியிருக்கார்.
Kingdom of God. So when he speak of kingdom of God, a kingdom, a vacant cannot be. Kingdom means there must be activity. Otherwise, what is the meaning of kingdom?
கடவுளின் ராஜ்யம். ராஜ்யம் அப்படின்னா காலியா இருக்க முடியாது. ராஜ்யம் அப்படின்னாவே செயல்பாடுகள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ராஜ்யத்துக்கான அர்த்தம் எங்க இருக்கு?
So, of course, he did not give any detailed account of the kingdom of God, but he gave hint.
உறுதியா அவர் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றின விவரங்களை கொடுக்கல, ஆனா அதை பற்றின ஒரு குறிப்பை கொடுத்துருக்கார்.
These are gradual development. So far the human society is concerned, as the position is, the whole process is, as Lord Sri Krishna says in this Bhagavad Gita.
அதனால மனித சமுதாயம் எடுத்துட்டோம்னா அவர்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி இதுதான் படிப்படியான ஒரு முன்னேற்றம். இந்த மொத்த வழிமுறையையும் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றது போல,
ஜதா ஜதா ஹி தர்ம சக்லானி பவதி பாரத அபுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமஹம். தி ஹோல் மெட்டீரியல் அட்மாஸ்பியர் இஸ் கோயிங் ஆன், but we, there is a program, there is a plan. The plan is that as soon as the living entity is promoted by gradual evolution, promoted to the platform of human life, he has to understand his spiritual position. That is the whole program.
In the motta jada prapanjamo seyalpattu irukkena adukku pinadi oru thittam irukku. இந்த உயிர் வாழிகளானது படிப்படியான இந்த பரிணாம வளர்ச்சியில் மனித நிலை அப்படின்ற ஒரு தளத்துக்கு உயர்த்தப்பட்ட உடனே அவர்கள் அவர்களுடைய ஆன்மீக நிலை என்னன்றதை புரிந்து கொள்ளப்படணும். அதுதான் மொத்த திட்டமும்.
The nature is going on this plan of the Supreme Lord.
முழு முதற் கடவுளுடைய இந்த திட்டத்தின்படி தான் இயற்கை செயல்பட்டு இருக்கு.
The plan of the Supreme Lord. All the living entities. Here, in this, whatever we see, sarvajonishu kaunteya sambhavanti murtayaja. The Lord says, Lord Sri Krishna says, whatever forms of life, living entities you are seeing before you, all of them are born of me. They are my part and parcel. I am aham bijapadapita. I am the father.
சர்வயோனிஷு கவுந்தேயா சம்பவந்தி மூர்த்தையா. பகவான் சொல்றார், ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், உன் முன்னாடி நீ என்னெல்லாம் ரூபமுடைய உயிர்வாளிகளை பார்க்கறியோ அவைகள் எல்லாமே என்னிலிருந்து பிறந்தவைகள், அவைகள் எல்லாமே என்னுடைய அம்சங்கள். அகம் பீஜ பிரதாபிதா, நானே தந்தை.
He is the father of every living being.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது கடவுள் அவர்தான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தந்தை.
He does not like to see that his sons undergo unnecessary misery. He does not like to see.
அவருடைய மகன்கள் தேவையில்லாத துன்பங்களை சந்திக்கிறதுல அவர் விருப்பம் கொள்றதில்லை. அவர் அதை பார்க்க விரும்பலை.
Why? If we are sons of God, and what is the position of God? All powerful, all opulence, all wealth, all beauty, all knowledge, everything in full. That is the conception of God. Now, if we are sons of God, then we are very rich man's son. Then why should he suffer?
Yeah. இப்போ நம்ம கடவுளுடைய மகன் அப்படின்னா அப்போ அந்த கடவுளுடைய நிலை என்ன? அனைத்து சக்தியும் கொண்டவர், எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டவர், எல்லா செல்வமும் உடையவர், எல்லா அழகும் உடையவர், அனைத்து ஞானத்தையும் கொண்டவர், எல்லாத்துலேயுமே முழுமையானவர். அதுதான் கடவுளை பற்றின கருத்து. இப்போ நம்ம அந்த கடவுளுடைய மகன்கள் அப்படின்னா நம்ம ஒரு செல்வந்தருடைய மகன்கள், அப்போ நம்ம ஏன் துன்பப்படணும்?
We should not suffer.
நம்ம துன்பப்படக்கூடாது.
But somewhere or other, by material contact, we are suffering.
ஆனால் எப்படியோ இந்த ஜட தொடர்பினால நம்ம துன்பப்பட்டு இருக்கோம்.
We are suffering. Now, these suffering, we have become so much accustomed to suffering that we have taken it granted that these sufferings are non-material. Let us enjoy this material life.
இப்போ இந்த துன்பத்தினால நம்ம எந்த அளவுக்கு அதில் பழகி போயிட்டோம் அப்படின்னா இந்த துன்பம் எல்லாம் பௌதிகமானதாக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு போயிட்டோம். அதனால் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கை அனுபவிக்கணும்னு விரும்புகிறோம்.
These sufferings don't care for suffering, you see. They want this material enjoyment, which is the cause of his bondage.
நம்ம இந்த துன்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது. அவர்களுக்கு என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த பௌதிக புலனின்பம், அது இந்த ஜட பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது.
So they do not want, just like there are some prisoners who do not like to get out of the prison life. They think it is better to remain in the prison because I have no responsibility. If I go outside the prison, I'll have to search out some work. That is bothersome. Let me remain here.
அதனால அவர்கள் அதை விரும்பலை. இப்போ உதாரணத்துக்கு சில சிறை கைதிகள் அந்த சிறை வாழ்க்கையை விட்டு விடுபட்டு வர்றதுக்கு விரும்புறதில்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறவங்க, நம்ம இங்கேயே இருந்துட்டா பரவாயில்ல, ஏன்னா வெளியில் போனால் நம்ம நிறைய பொறுப்போடு ஏதாவது வேலை தேடிக்கணும், இங்கே எந்த பொறுப்பும் இல்லை, அதனால் அந்த தொந்தரவு எல்லாம் நமக்கு வேணாம்னு நினைக்கிறாங்க.
Even after the termination of the prison life, when he comes out, he commits again some criminal act so that he may be put again into the jail.
அல்லது அவனுடைய சிறை வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம், அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்யறான், அவன் மறுபடியும் அவனை சிறைக்குள்ள போடப்படுது.
He has been accustomed.
அவன் அதிலேயே பழகி போயிடுறான்.
Similarly, he does not take seriously the miseries of prison life.
அதே மாதிரி அவனும் அந்த சிறை வாழ்க்கையினுடைய துன்பங்களை தீவிரமா கருதுறதே கிடையாது.
He is so accustomed that he does not tell. That is ignorance. That is ignorance.
அவன் அந்த அளவுக்கு பழகி போயிட்டதால அதை தீவிரமா எடுத்துக்கிறதே இல்லை. அதுதான் அறியாமை.
Similarly, those who are in this material world, under the shackles of material modes of nature.
அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஜட உலகத்தில் இருக்காங்களோ, இந்த ஜட இயற்கையினுடைய குணங்கள் என்ற சங்கிலியால போட்டப்பட்டிருக்காங்களோ,
they have completely forgotten that we have got a spiritual life which is full of freedom, full of knowledge, full of bliss.
அவர்கள் அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை இருக்கு, அது முழுக்க ஆனந்தம் நிரம்பியது, முழுக்க அறிவு நிரம்பியது, சுதந்திரமானது அப்படின்றத அவங்க மறந்து இருக்காங்க.
And we can become exactly almost like God. These things they have forgotten.
மேலும் நம்ம கிட்டத்தட்ட கடவுளை போலவே ஆயிடலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க.
They think that if from the C-class prisoner's life I can become a A-class prisoner, just like in the prison life there are some classes: A-class prisoner, B-class prisoner, C-class prisoner. Similarly, our endeavor is going on in this material life to become A-class prisoner.
அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சி கிளாஸ் கைதியாக இருக்கிறேன்னா ஏ கிளாஸ் கைதி ஆகிட்டேன்னா பரவாயில்லன்னு. இப்போ இந்த சிறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ கிளாஸ் கைதி, பி கிளாஸ் கைதி, சி கிளாஸ் கைதின்னு பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய இந்த பௌதிக வாழ்க்கைன்ற இந்த முயற்சி எல்லாமே அந்த ஏ கிளாஸ் கைதி ஆகிறதுக்கான முயற்சி மாதிரி தான்.
தி ப்ரோக்ராம் இஸ் நாட் ஃபார் கெட்டிங் அவுட் ஆஃப் தி ப்ரிசன் லைஃப், பட் வி வாண்ட் டு பிகம் ஏ கிளாஸ் ப்ரிசனர். தட் இஸ் இக்னோரன்ஸ்.
நம்முடைய திட்டம் எல்லாம் அந்த சிறை வாழ்க்கை விட்டு வெளியில் வரணுன்றதுக்காக இல்லை, ஏ கிளாஸ் கைதி ஆகணும் அப்படின்றது தான் நம்முடைய திட்டமாக இருக்குது. அதுதான் அறியாமை.
So here the Lord says that
அதனால இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா
ஜதா சங்ஹரதி சாயம் குர்ம அங்கானி வ சர்வசஹ இந்திரியாணி இந்தியாத்தி வ சஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா and what are the shackles of this prison life
இப்போ அந்த சிறை வாழ்க்கையினுடைய விலங்குன்றது என்ன
the shackles of prison life just like in ordinary prisoner of course I do not know what is the case here a prison life but I have seen sometimes in New Delhi I was invited to give some good lessons to the prisoners so I have seen so many prisoners they are shackled with iron chains
ஒரு சாதாரண சிறைச்சாலையில ஒரு கைதியை என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இங்க எனக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியல இந்த சிறை வாழ்க்கைன்றது ஆனால் நான் டெல்லியில் பார்த்துருக்கேன் நியூ டெல்லியில் அங்கே அந்த கைதிகளுக்கு ஒரு நல்ல பாடம் எடுக்க சொல்லி என்னை அழைச்சிருந்தாங்க அங்கே சில சமயத்தில் அந்த கைதிகளை பார்க்கும்போது அவங்க அந்த இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பாங்க
ஸோ வி ஆர் ஆல்சோ சேன்ட் அப் ஹியர் அண்ட் வாட் இஸ் தட் சேன் தட் இஸ் அவர் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் We are chained in this material world by sense enjoyment. That's all.
அதனால நம்மளும் இங்க சங்கிலியிடப்பட்டிருக்கோம் இப்ப நம்ம வந்து இந்த பௌதிக புலன் இன்பம் அப்படின்ற அந்த சங்கிலியால பூட்டப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான்
So if we want to cut our prison life, then the first symptom will be to minimize this sense enjoyment.
இப்போ இந்த சிறை வாழ்க்கையை வந்து நம்ம வெட்டி விடணும் அப்படின்னா அதுக்கு முதல் அறிகுறியா என்ன இருக்கணும்னா இந்த புலன் இன்பத்தை மிகவும் குறைந்த அளவுக்கு கொண்டு வரணும் அந்த புலன் இன்பத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும்
Yes, the Lord says that jada sangharati chayam kurma angani va sarvasam. The example is given just like the tortoise. The tortoise can close up, wind up his senses as he likes.
இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா எதா சம்ஹரத்தே சாயம் கூர்மோ ஜானேவ சர்வசஹ இங்க என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஆமை இந்த ஆமையானது அது எப்படி விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி அது புலன்களை வந்து உள்ளிழுத்து கொள்ள முடியும்
That means he becomes the master of the senses. He does not like to be the servant of the senses.
அப்படின்னா அது அந்த புலன்களுடைய எஜமானனாகுது அந்த புலன்களுடைய சேவகனா இருக்க விரும்பல
So this verse we have already discussed. So indriyani indarthi vasasya pragya pratishtha one who is practice to control his senses senses are not to be stopped they are to be used at proper time but not at the dictation of the senses
அதனால இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம விவாதிச்சது தான் இப்ப யார் ஒருத்தர் புலன்களை கட்டுப்படுத்துறாரோ அதுல பயிற்சியில் ஈடுபடுறாரோ புலன்கள் என்றது நிறுத்தப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது அவைகள் சரியான சமயத்தில் சரியான வழிகாட்டுதல் படி ஈடுபடுத்தப்படணும் ஆனால் புலன்களுடைய விருப்பத்தின் படி அல்ல
when one comes to that standard of life that he is not dictated by the senses but he uses senses when it is properly required
எப்போ ஒருத்தர் அவருடைய புலன்களை வந்து சரியான தேவையான போது உபயோகிக்கிறாரோ அந்த புலன்கள் விருப்பத்தின்படி செயல்படாம புலன்கள்ன்றது நிறுத்தப்படக்கூடியது கிடையாது அது சரியா உபயோகப்படுத்தப்படணும்
senses are not to be stopped that is not prescribed
புலன்களை நிறுத்தப்படணும்ன்றது பரிந்துரைக்கப்படல
somebody says that sense control means to use to stop this action of the senses no senses action of the senses cannot be stopped simply it has to be purified
புலன் கட்டுப்பாடு அப்படின்னா புலன்களுடைய செயல்களை நிறுத்திடணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது சரியல்ல. அதுக்கு பதிலாக அந்த புலன்களை சரியாக ஈடுபடுத்தப்படணும், அதை வெறுமனே தூய்மைப்படுத்தப்படணும்.
The action of the senses has to be purified. That is the whole process.
புலன்களுடைய செயல்களானது தூய்மைப்படுத்தப்படணும், அதுதான் மொத்த வழிமுறையுமே.
Because as a spiritual living entity, we have got our spiritual senses. Those senses are now covered by this matter. We are not senseless.
ஏன்னா நம்ம ஆன்மீகமான உயிர்வாளிகள், நமக்கு ஆன்மீக புலன்கள் இருக்கு. இப்போ அந்த புலன்கள் எல்லாம் இந்த ஜடத்தால மூடப்பட்டிருக்கு, நம்ம புலன்கள் அற்றவர்கள் அல்ல.
Just like your coat is cut according to your hand. Because the coat, you'll see, the coat has also got a hand.
உதாரணத்துக்கு உங்களுடைய இந்த கோட் இருக்கு, அந்த கோட் உங்களுடைய கைக்கு ஏத்த மாதிரி வெட்டப்பட்டு அதுக்கும் கை இருக்கு.
And why coat has got a hand? Because the user of the coat, he has got a hand. The coat is cut according to the hand of the user of the body.
ஏன் அந்த கோட்டுக்கு கை இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த கோட்டை உபயோகப்படுத்துறவருக்கு கை இருக்கு. இப்போ அந்த கோட்டு வெட்டப்பட்டிருக்கிறது அந்த உபயோகப்படுத்துறவருடைய கையை பொறுத்து தான் அது செய்யப்பட்டிருக்கு.
Similarly, this material body has been described in the Bhagavad Gita as dress.
அதே மாதிரி இந்த பௌதிக உடலை ஒரு உடை போல அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
Unless I have got body, where from the dress comes?
அதனால இப்ப எனக்கு உடலே இல்லைன்ற பட்சத்துல உடை எங்கிருந்து வரும்?
Dress has no meaning unless I have got body.
உடலே இல்லைன்ற பட்சத்துல இந்த உடைக்கு அர்த்தமே இல்லை.
So senses are there. And those senses are required to be used, otherwise there is no meaning of senses.
அதனால புலன்கள் இருக்கு, அந்த புலன்கள் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த புலன்கள் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லை.
But that is spiritual. The senses are to be engaged in the spiritual activity. That is spiritual.
ஆனா அது ஆன்மீகமானது. புலன்கள் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுத்தப்படணும், அதுதான் ஆன்மீக வாழ்க்கை.
Spiritual life. The example, as I have already explained to you many times, that's like Arjuna. He wanted to control his senses, to refrain from fighting.
அதுக்கான உதாரணம் ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை அதை விளக்கியிருக்கேன். அர்ஜுனன் மாதிரி அவன் வந்து சண்டை போடுறதுலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுலேருந்து அவனுடைய புலன்களை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சான்.
When you fight, you require to engage your senses. He said that I will not fight. That means he is controlling his senses from fighting.
சண்டை போடணும்னா உங்களுடைய புலன்களை ஈடுபடுத்தி ஆகணும். இப்போ நான் சண்டை போட மாட்டேன்னு அவன் சொல்றான். அப்படின்னா அவனுடைய புலன்களை செயல்படாம தடுக்கிறதுக்கு விரும்புறான்.
But after hearing Bhagavad Gita, he says, yes, I will fight.
ஆனால் பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்? சரி, நான் சண்டை போடுறேன்.
Just see, before hearing Bhagavad Gita, the position of Arjuna, that I will not fight. And after hearing Bhagavad Gita, the position of I, yes, I will fight. The two contradictory.
அர்ஜுனனுடைய நிலையை பாருங்க. பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன அந்த நானுக்கும் இப்போ சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொல்ற அந்த நானுக்கும் முரண்பாடுகள் இருக்கு.
Before hearing Bhagavad Gita, the position of I was negative.
பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன அந்த நான் ஆனது எதிர்மறையா இருந்தது.
And people may estimate this non-violence attitude of Arjuna very nicely.
அர்ஜுனுடைய இந்த அகிம்சாவாத கொள்கையை கூட ரொம்ப நல்லதுன்னு மக்கள் மதிப்பிடலாம்.
But after Bhagavad Gita, after hearing Bhagavad Gita, he said, yes, karishe vachanam tava, yes, I shall fight.
ஆனால் பகவத்கீதை உபதேசத்தை கேட்டதுக்கு பிறகு அவன் என்ன சொல்றான், சரி நான் சண்டை போடுறேன்.
Now, do you mean to think that he degraded? First of all, he was non-violent, he was not willing to fight. Now, he has degraded after hearing Bhagavad Gita. Is this the conclusion? No. He has improved.
அதுக்காக இப்ப அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான்னு சொல்லுவீங்களா? பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் அஹிம்சாவாதியா இருந்தான், இப்ப கேட்டதுக்கு அப்புறம் அவன் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டான், அதனால அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான்.
He has improved. Why he has improved? Because he has understood how to use the senses. That's all.
அவன் எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான்? ஏன்னா அவனுக்கு புலன்களை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது தெரிஞ்சிருக்கு.
In the beginning, he did not know how to use the senses. Therefore, he decided, I shall not fight.
ஆரம்பத்தில் புலன்களை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது அவனுக்கு தெரியல, அதனால தான் நான் சண்டை போட மாட்டேன்னா.
I shall not fight. That is his material calculation. So our material calculation is all nonsense.
அதனால அது அவனுடைய பௌதிகமான ஒரு கணக்கு. நம்மளுடைய இந்த பௌதிகமான கணக்கும் எல்லாம் அபத்தமானது.
Our material calculation of our activities, they are all nonsense. They are all, I mean, causes of our bondage.
நம்முடைய செயல்களோட இந்த பௌதிகமான கணக்குகள் எல்லாமே அபத்தமானது. அந்த கணக்கு எல்லாமே நம்முடைய பந்தத்துக்கு காரணமா இருக்கு.
And when the same senses that engaged in the service of the Supreme, that is our freedom.
மேலும் அதே புலன்களை நம்ம அந்த உச்சமானவருடைய சேவையில் ஈடுபடுத்தணும்னா அதுதான் நம்முடைய சுதந்திரம்.
காம கிருஷ்ண கர்ணார்ப்பணி. Yes, the same thing is indirectly explained. ஜதா சங்கரதி சாயம் குர்மங்கானி. One should know when I shall properly use these senses.
அதேதான் இங்க மறுபடியும் மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு தன்னுடைய புலன்களை எப்ப உபயோகப்படுத்தணும்ன்றத தெரிந்து வச்சிருக்கணும்.
That is the sign of a person who is situated in pure consciousness.
அதுதான் தூய உணர்வுல நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தருடைய அறிகுறி.
He knows properly how to use my sense.
அவருக்கு தெரியும் எப்படி என்னுடைய புலன்களை சரியா உபயோகப்படுத்துறதுன்றது.
That is the difference by the instruction of Bhagavad Gita we find that in the beginning Arjuna did not know how to use his senses.
அந்த வித்தியாசத்தை பகவத் கீதையினுடைய போதனைகள்ல நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்துல அர்ஜுனனுக்கு எப்படி தன்னுடைய புலன்களை உபயோகப்படுத்துறதுன்றது தெரியல.
And after hearing Bhagavad Gita, he learned it. He became a learned man. How to use his senses?
பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம், பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறமா அவன் கற்றறிந்தவன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி புலன்களை உபயோகப்படுத்துறதுன்றத கற்றுக்கொண்டான்.
And when he did not know how to use his senses, he said, I shall not fight.
அவனுடைய புலன்களை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது அவனுக்கு தெரியாத போது அவன் சொன்னான், நான் சண்டை போட மாட்டேன்.
And when he learned how to use senses, he said, yes, I'll fight. Now, what is the difference between yes and no?
இப்போ புலன்களை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றத கற்றுக்கொண்ட பின்னாடி சரி நான் சண்டை போடுறேன் அப்படின்றான். இப்போ முடியாதுன்னு சொன்னதுக்கும் இப்ப சரின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்?
That means when our senses are engaged in the service of the Supreme Consciousness, then we are in pure consciousness situation.
அப்படினா நம்முடைய புலன்கள் எப்போ அந்த உச்சமானவருடைய சேவையில் ஈடுபடுத்தப்படுதோ அப்ப நம்ம தூய உணர்வுன்ற தளத்துல இருக்கோம்.
And when our senses are used to our whims, just like in the previous slope.
மேலும் நம்முடைய புலன்கள் எப்போ நம்முடைய விருப்பத்துக்காக உபயோகப்படுத்தப்படுதோ முந்தின ஸ்லோகத்துல நம்ம பார்த்த மாதிரி
இட் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் பிரஜாஹாதி ஜதா காமான் சர்வான் பார்த்தோ மனோகதா வி மேனுஃபேக்சர் பிளான்ஸ் பை அவர் மென்டல் கான்காக்ஷன்.
என்ன விளக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம திட்டங்களை நம்முடைய மன கற்பனைகளால உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
தட் ஷுட் பி கிவன் ஜதா பிரஜாஹாதி காமான் சர்வான் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மென்டல் கான்காக்ஷன் மென்டல் ஸ்பெகுலேஷன் ஷுட் பி கிவன்.
அதை கைவிட்டாகணும். எல்லா விதமான மன கற்பனைகள் எல்லாத்தையும் நம்ம கைவிட்டாகணும்.
தட் இஸ் தி சயின்ஸ், தட் இஸ் தி பிகினிங் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
அதுதான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையினுடைய தொடக்கம்.
தட் ஐ ஷால் நாட் யூஸ் மை மைண்ட் ஃபார் மை ஆக்டிவிட்டீஸ், ஐ ஷால் வெயிட் ஃபார் தி டிரெக்ஷன் ஃப்ரம் தி ஹையர் அத்தாரிட்டி சுப்ரீம் கான்சியஸ்னஸ், தென் ஐ ஷால் ஆக்ட்.
நான் என்னுடைய மனதை என்னுடைய செயல்களுக்காக உபயோகப்படுத்த போறதில்லை, அந்த உயர்ந்த அதிகாரியான பரம உணர்வோட வழிகாட்டுதலுக்காக நான் காத்திருப்பேன், அப்புறம் தான் நான் செயல்படுவேன்.
Just like a soldier, he is simply awaiting the order of the command. Then his activities are approved. Oh, he is doing nicely.
ஒரு போர் வீரன் வெறுமனே தன்னுடைய தளபதியினுடைய கட்டளைக்காக காத்திருக்கான், அதன் பிறகு அவனுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படுது. ஓ, இவர் ரொம்ப நல்லா செய்யறார் அப்படின்னு.
By the approval of the commander, he is killing as many persons and by this killing art, he is being rewarded. Oh, you are a good soldier.
தளபதியோட அனுமதியின் பேரில் அவன் எவ்வளவு பேரை அதிகமாக கொள்றானோ அந்த கொலைகளுக்கெல்லாம் அவனுக்கு பாராட்டு கிடைக்குது. ஓ, நீங்க ரொம்ப நல்ல வீரன் அப்படின்னு சொல்றாங்க.
But that killing, if he does for his personal interest, even if he kills one man, he is hanged.
ஆனா அதே கொலைய அவனுடைய சுயநலத்துக்காக ஒரே ஒரு நபரை கொன்னாலும் கூட அவனை தூக்கிலிட்டுருவாங்க.
By the same state.
அதே நாட்டில்.
By the same state for which he is engaged in fighting, if he kills enemies, he is rewarded. He is awarded gold medal. Recognition. And that very person, out of the war field, when he comes home, if he kills one man, then he is hanged.
அதே நாட்டில் எதிரிகளை கொல்றதுக்காக அவனை ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் போது அவனுக்கு பாராட்டு கொடுக்கப்படுறாங்க, தங்க பதக்கம் கொடுக்குறாங்க, அவனை புகழ்றாங்க. அதே நபர் அவன் அந்த போர்க்களத்தை விட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் வந்து ஒரே ஒருத்தனை கொன்னாலும் அவனை தூக்கிலிட்டுறாங்க.
If he says that the same killing I was doing in the war field and same killing I have done there, I was killing hundreds and thousands of men, I was awarded gold medal and here I have killed only one person, I am being hanged. What is this?
அவன் சொல்லலாம், அதே கொலைதாங்க, நான் போர்க்களத்தில் வந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேரை கொண்டுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு தங்க பதக்கம் எல்லாம் கொடுத்தீங்க, இப்போ இங்கே ஒரே ஒரு ஆள் தான் நான் கொன்னேன், என்ன தூக்கல போடுறீங்களே, இது என்னது?
நோ,
இல்ல,
யூ ஹேவ் கில் அகார்டிங் டு யுவர் ஓன் விங்ஸ் அண்ட் தட் இஸ் ஃப்ரம் தி சூப்பீரியர் ஆர்டர், தட் இஸ் தி டிஃபரன்ஸ்.
எங்க நீ கொன்னது உன்னுடைய சொந்த விருப்பத்தினால, அங்க நீ கொன்னது உன்னுடைய அதிகாரியினுடைய கட்டளையினால, அதுதான் வித்தியாசம்.
சிமிலர்லி, இஃப் வி டு, இஃப் வி ஆக்ட் அகார்டிங் டு அவர் மென்டல் ஸ்பெகுலேஷன் அண்ட் மென்டல் விங்ஸ், then we are bound up by
the ears. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு செயலையும் நம்முடைய மன கற்பனையினாலேயோ அல்லது நம்முடைய சொந்த விருப்பத்தினாலேயோ செய்தோம்னா அந்த விளைவினால நம்ம பந்தப்படுறோம்.
And if we practice ourselves to be acted under the direction of the Supreme, then we are free.
மேலும் அந்த உச்சமானவருடைய வழிகாட்டுதல்படி செயல்படுறதுக்கு நம்ம பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தோம்னா அப்ப நம்ம சுதந்திரமானவங்களா ஆயிடுறோம்.
This is the art. This is the whole art of spiritual life.
இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய மொத்த கலையும்.
So we have to practice. We have to practice it in our everything. We, because for so long we are in this material body, we have got so many material demands.
அதனால இதை எல்லாத்தையுமே நம்ம பயிற்சி செய்யதாக வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு இந்த பௌதிக உடல் இருக்கிற வரைக்கும் இந்த பௌதிகமான தேவைகள் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கு. உடலோட செயல்களை நம்மால நிறுத்திட முடியாது, அது சாத்தியம் இல்லை.
பை ஃபோர்ஸ் இஃப் ஐ ஸ்டாப் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மை பாடி தட் இஸ் நாட் பாசிபிள்.
என்னுடைய உடல்களுடைய எல்லா செயல்களையும் கட்டாயப்படுத்தி நிறுத்தணும்னா அது சாத்தியம் இல்லை.
தி பாடிலி ஆக்டிவிட்டிஸ் வில் கோ ஆன் பட் தி பாடிலி ஆக்டிவிட்டிஸ் வில் பி சோ பர்ஃபார்ம் தட் ஐ வில் நாட் பி பவுண்ட் அப் பை தி ரியாக்ஷன்.
இந்த உடல் ரீதியான செயல்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கும். இந்த உடல் ரீதியான செயல்கள் எப்படி செயல்படுத்தப்படணும்னா அதனுடைய விளைவினால நான் பந்தப்பட்டுடக் கூடாது.
தட் இஸ் கால் டிவோஷனல் சைல். தட் இஸ் கால் பாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதே ஜனயதி ஆசு வைராக்யம் ஞானம் தேஜதஹிதகம்.
அதுதான் பக்தி தொண்டுன்னு அழைக்கப்படுது. அதுதான் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜானதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச ஏத் அகைத்துக்கம் அப்படின்னு சொல்லப்படுது.
ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தட் வி ஆர் ஈட்டிங், ஈட்டிங் இஸ் நெசசரி. சோ லாங் மை பாடி இஸ் தேர், ஈட்டிங் இஸ் நெசசரி.
இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்றது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த உடல் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், அது அவசியமானது.
இந்த பகவத்கீதாக்கு
பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு
ஜிஜ்ஞாச கண்மன்னத்ர லூகயம் கம்ரபந்தனம் ஜிஜ்ஞாசிஷ்ட சினோ சந்தம் உச்சந்தே சர்வகீமிஷே. தட் ஒன் ஹூ பர்ஃபார்ம்ஸ் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ் மீன்ஸ் டு ப்ளீஸ் தி சுப்ரீம் லா, தட் இஸ் தி சாக்ரிஃபைஸ், மீனிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ்.
அதாவது யார் ஒருத்தர் வேள்விகளை செய்கிறாரோ, வேள்விகள் அப்படின்னா அந்த பரமபுருஷருடைய திருப்திக்காக செய்யப்படுறது, அதுதான் அந்த யாகத்தினுடைய அர்த்தம்.
Otherwise, sacrifice has no meaning. Sacrifice means, suppose you have got $1,000 in your pocket. Now you sacrifice it.
அப்படி இல்லைன்னா அந்த தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். தியாகம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு உங்க பாக்கெட்ல இப்போ $1,000 இருக்கு, அதை நீங்க தியாகம் பண்ணிடுறீங்க.
You spend it for some good cause. Oh, this man has sacrificed $100.
நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக செலவழிக்கிறீங்க. ஓ, இவர் $100 செலவழிச்சிருக்கார்.
But that sort of sacrifice is also cause of your bondage.
ஆனால் இந்த மாதிரியான தியாகம் கூட ஒரு வகையான பந்தத்துக்கு காரணமா இருக்கு.
Now suppose you have given to a poor man $100 to help.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏழைக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்துல நீங்க $100 கொடுத்திருக்கீங்கன்னா,
now the according to law of karma you have given $100 to a poor man to help him, this means that the poor man has to pay you $400 in your next life. It is interest and compound interest.
இப்போ கர்மாவின் சட்டத்தின்படி நீங்க அந்த ஏழைக்கு உதவி செய்யறதுக்காக $100 கொடுக்கறீங்க அப்படின்னா அந்த ஏழை உங்களுக்கு அடுத்த பிறவியில அதுக்கு வட்டி போட்டு $400 கொடுக்கணும்.
And you have to take that $400.
மேலும் நீங்க அந்த $400 பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
And suppose you and are making, preparing yourself to conquer over the next life, but by contributing this $100, you are now bound up to take payment of $400, therefore you have to take your birth.
இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய அடுத்த பிறவியை வெல்றதுக்காக நீங்க உங்களை தயார் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க இந்த $400 திரும்ப பெற வேண்டி இருக்கிறதுனால நீங்க அடுத்த ஒரு பிறவி எடுத்து அந்த $400 பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
These are certain laws.
இதெல்லாம் சூட்சமான சட்டங்கள்.
இஃப் யூ ஹேவ் டு பிலீவ் தி பேசிக் லிட்டரேச்சர் தி லா ஆஃப் கர்மா தீஸ் ஆர் ஸ்டேட்டட் தேர் வி மே டேக் இட் ஆர் நாட் டேக் இட் தட்ஸ் எ டிஃபரண்ட் திங்.
இப்போ இயற்கையோட சட்டத்தை நம்ம நம்புறோம் அப்படின்னா, இப்போ வேத இலக்கியங்களில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் எடுத்துக்கொள்ளலை அப்படின்றது அது வேற விஷயம்.
Just like if you deposit in the bank $100, so if you forget 20 years after, you have to take $200.
உதாரணத்துக்கு ஒரு வங்கியில் நீங்கள் ஒரு $100 வைப்பு நிதியாக வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மறந்துடுறீங்க, 20 வருஷம் கழிச்சு அந்த வங்கி உங்களுக்கு $200 கொடுக்கும்.
The bank will pay you, either you like to take it or not take it. Just like we have this law in this ordinary life, similarly, anything, good action or bad action, we have to suffer or enjoy the result, that is called the action.
அந்த வங்கி உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, நீங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க பொறுப்பு. இப்போ எப்படி நம்முடைய இந்த சாதாரண வாழ்க்கையில் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கோ, அது மாதிரி நம்ம நல்லது கெட்டது துன்பப்படவோ இன்பப்படவோ வேண்டியிருக்கு, அதுக்கு பேர் தான் விளைவு.
பட் சாக்ரிஃபைஸ் ஃபார் தி காஸ் ஆஃப் தி சுப்ரீம் லா தட் ஹஸ் நோ ரியாக்ஷன்.
ஆனால் முழுமுதற் கடவுளுக்காக செய்யக்கூடிய தியாகத்தில் எந்த விளைவும் கிடையாது.
திஸ் இஸ் ஆஃப் தி பிரைட் சைட். There are so many wrong side also.
இது ஒரு பிரகாசமான பக்கம், தவறான பக்கங்களும் இருக்கு.
The Bhagavad Gita says that jagyasishta sino santa muchyante sarvakilmisha. Kilmisha means sinful reaction.
அதனால பகவத் கீதை என்ன சொல்லுதுன்னா, யஜ்யா சிஷ்டா சினசந்தோ முச்சத்தை சர்வ கல்விஷை. கல்பிஷா அப்படின்னா பாவ விளைவு.
சின்ஃபுல் ரியாக்ஷன், டிட் ஃபார் டேட், குட் ரியாக்ஷன் ஆர் பேட் ரியாக்ஷன். பட் ஒன் ஹூ ஈட் ஆஃப்டர் ஆஃபரிங் டு தி சுப்ரீம் லார்ட், ஹீ இஸ் நாட் அண்டர் தி ரெகுலேஷன் ஆஃப் ரியாக்ஷன்.
பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி நல்ல விளைவுகள் அல்லது கெட்ட விளைவுகள். ஆனால் யாரோ ஒருத்தர் முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றாரோ, அவர் இந்த விளைவுகளுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டவர் அல்ல.
வாட் எவர் வி ஈட், இவன் வி ஈட், தட் வி ஹேவ் காட் டு ரீபே ஃபார் தட்.
நம்ம சாப்பிட்டாலும் கூட நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதுக்கு நம்ம திருப்பி செலுத்தி ஆக வேண்டியிருக்கு.
சான்ஸ்கிரிட் வார்ட் and flesh, Sanskrit word is called mansa.
இப்போ இந்த இறைச்சிக்கான சமஸ்கிருத வார்த்தை மாம்ச.
The mansa means, mang means me and sa means he.
மாமிசா அப்படின்றதுல மாம் அப்படின்னா நான், ச அப்படின்னா அவர்.
So I am eating some animal. So in my next life, that animal will eat me. That is called man.
இப்போ நான் ஏதா ஒரு மிருகத்தை சாப்பிட்றேன்னா, அடுத்த வாழ்க்கையில் அந்த மிருகம் என்ன சாப்பிடும், அதுக்கு பேர் தான் மாமிசா.
So now, apart from animal, don't think that those who are vegetarian, they are free from all these reactions. No, they are also.
இப்போ இந்த மிருகங்களுக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் சைவம் சாப்பிட்றாங்களோ அவங்க இந்த விளைவுகள் இருந்து விடுபட்டவங்கன்னு நீங்க நினைக்காதீங்க, அவர்களும் இதுக்கு உட்பட்டவங்க
தான். தி லா இஸ் தட் ஒன் ஹேஸ் டு ரிபே ஹூ இஸ் டேக்கிங் ஃப்ரம் தி ஹெல்த் ஃப்ரம் தி அதர் லிவிங் எண்டிட்டி, தட் இஸ் தி லா ஆஃப் கர்மா.
சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் எந்த உயிர் வாழ்கிட்ட இருந்து உதவியை எடுத்துக்கொள்றானோ அதுக்கு அவன் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு, அதுதான் இயற்கையோட சட்டம்.
So either you eat vegetable or either you eat flesh, you have to repay that.
நீங்க மாமிசத்தை சாப்பிடுறீங்களோ அல்லது காய்கறிகளை சாப்பிடுறீங்களோ அதுக்காக நீங்க திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு.
But jagyasishtasino santam uchyante sarvakil mishai, the Bhagavad Gita says that if you eat the remnants after offering sacrifice to the Lord, then you not only you are free from all reaction, but you do not eat anything sinful.
ஆனால் பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, நீ அந்த முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததுக்கு அப்புறம் அந்த மீதத்தை நீ உண்ட அப்படின்னா அது உனக்கு எந்த விளைவையும் கொடுக்கறதில்லை. நீ விளைவு அடையிறது இல்லைன்றது மட்டும் இல்லை, நீ எந்த ஒரு பாவகரமான பொருளையும் உண்றவனும் ஆகிறதில்ல. அதுதான் பகவத்கீதையினுடைய வழிகாட்டுதல்.
சோ இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப், this is of one of the insignificant example of our activities of our life.
அதனால இதுவும் கூட நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகளில் ஒரு உதாரணமா, முக்கியத்துவம் வாய்ந்த உதாரணமா இருந்துட்டு இருக்கு.
If we act doctrining our actions with the supreme law, then we are free from reaction.
நம்முடைய செயல்களை அந்த முழுமுதற் கடவுளோட விருப்பத்தோடு நம்ம பொருத்தி கொண்டோம்னா, அப்போ நம்ம இந்த விளைவுகள் இருந்து விடுபட்டவர்களாயிடுறோம்.
அதர்வைஸ் வி ஆர் பவுண்ட் அப் பை தி ரியாக்ஷன், தட் இஸ் தி லா.
அப்படி இல்லைன்னா நம்ம இந்த விளைவுகளால் பந்தப்படுறோம், அதுதான் சட்டம்.
இன் ஆர் டு கெட் மை செல் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ரியாக்ஷன் ஆஃப் மை ஆக்டிவிட்டிஸ், பிகாஸ் சோ லாங் ஐ ஆம் லிவிங் என்டிட்டிஸ் ஐ ஹாவ் டு ஆக்ட், ஐதர் ஐ ஆக்ட் ஸ்பிரிச்சுவலி ஐதர் ஆக்ட் மெட்டீரியல். I have to act. My activities will not stop. It is foolishness to say that I will stop my activities. No, that cannot.
அதனால என்னுடைய செயல்களினுடைய விளைவுகள் இருந்து என்ன நான் விடுவித்துக் கொள்ளணும் அப்படின்னா, ஏன்னா நான் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் நான் ஒரு உயிர்வாழின்றதால நான் செயல்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. நான் ஆன்மீகமா செயல்படலாம் அல்லது பௌதிகமா செயல்படலாம், நான் செயல்பட்டு தான் ஆகணும். என்னுடைய செயல்பாடுகளை நிறுத்த முடியாது. என்னுடைய செயல்பாடுகளை நான் நிறுத்துவேன்னு சொல்றது முட்டாள்தனம். இல்ல, அது சாத்தியம் இல்ல.
Your activities will go on. If you don't act spiritually, then you have to act materially. And if you are fully engaged in spiritual activities, there is no chance of material activity.
உங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். நீங்க ஆன்மீகமா செயல்படலைன்னா அப்ப நீங்க பௌதிகமா செயல்படுறீங்க. நீங்க எப்ப முழுமையா ஆன்மீகமாவே செயல்பட்டு இருக்கீங்களோ அப்போ பௌதிகமா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா
நீங்க மொத்தத்துல ஒரு நடிகர், நீங்க ஏதாவது ஒரு விதத்துல ஈடுபட்டு இருக்கீங்க.
Just like in our ordinary life, if we do something at a particular moment, we cannot do other things.
உதாரணத்துக்கு நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறீங்கன்னா உங்களால் வேற எதையும் செய்ய முடியாது.
Similarly, we have to engage ourselves fully in the spiritual life. Then our material activities will be stopped altogether.
அதே மாதிரி நம்மளை நம்ம முழுக்க முழுக்க இந்த ஆன்மீக செயலில் ஈடுபடுத்திக் கொள்ளணும். அப்போ நம்முடைய இந்த பௌதிக செயல்கள் மொத்தமா நின்று போயிடும்.
And then there will be no reaction.
அதன் பிறகு விளைவுன்றதே இருக்காது.
In spite of our acting, just like the soldier, in spite of his killing hundreds and thousands of people, he is not to be hanged, he is to be rewarded. This is the technique.
நம்ம நடிக்கும் பட்சத்திலையும் கூட, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு வீரன் அவன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னாலுமே கூட அவனை தூக்கிலிடாம அவனுக்கு பாராட்டு கொடுக்கப்படுது, அதுதான் யுக்தி. பகவான் சொல்றார்,
விஷயாபி நிவித்தந்தே நிராகாரஸ்ய தேஹினா ரசவஜ்ஜங்க ரசோபியஸ்ய பரம திருஷ்டா நிவர்த்ததே. நான் நிகேஷன் ஆல் லைஃப் ஐ ஷல் நாட் டூ திஸ் விச் வில் ப்ரொடியூஸ் ரியாக்ஷன்.
இப்போ மறுதளிக்கப்படுது, சரி நான் இதை செய்ய போறதில்ல, இது விளைவை ஏற்படுத்தக்கூடியது.
Forceful negation will not stand.
இந்த மாதிரி கட்டாயமா மறுதளிக்கிறதுன்றது நிலைச்சிருக்காது.
I shall not do this. Or for example, take the small incidents of our life, eating. Now, because eating has reaction. Because whatever I am eating, I have to repay for that. Either eat vegetable or flesh, that doesn't matter.
Na edha seiya maten. Alladhu நம்ம உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் சாப்பிட்றது. இப்போ சாப்பிட்றதுன்றது விளைவை கொடுக்கறது அப்படின்றதுனால, ஏன்னா நான் எதை சாப்பிட்டாலும் அதுக்கு நான் திருப்பி செலுத்தணும். ஸோ இப்போது நீங்கள் காய்கறியை சாப்பிட்டாலும் சரி, மாமிசத்தை சாப்பிட்டாலும் சரி, அதை பற்றி கவலை
இல்லை.
அப்படின்னா அதுக்காக நான் சாப்பிடவே போறதில்ல அப்படி இருக்க முடியுமா? முடியாது.
How can it? You cannot do it. If you have to leave, then you have to eat.
எப்படி உங்களால சாப்பிடாம இருக்க முடியும்? நீங்க வாழ வேண்டியிருக்கு. வாழணும்னா சாப்பிட்டாகணும்.
So here Lord says, "Vishaya vinivartante nirahara dehina." Just like a person is diseased. He is advised by the doctor that you shall not take such and such thing.
இங்க பகவான் என்ன அறிவுறுத்துறாருன்னா, இப்போ ஒரு வியாதியஸ்தன் இருக்கான், மருத்துவர் அவனுக்கு அறிவுறுத்துறார், நீ இது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது.
So he is starving or he is fasting.
அதனால அவன் பட்டினியோடு இருக்கான் அல்லது உபவாசம் இருக்கான்.
Suppose in a typhoid fever, the doctor has advised him not to take any solid food. So under the instruction of the doctor, he is not taking any solid food.
உதாரணத்துக்கு டைஃபாய்டு ஜுரம் இருக்கிற ஒருத்தருக்கு மருத்துவர் என்ன அறிவுறுத்துறார், எந்த ஒரு கெட்டியான ஆகாரத்தையும் எடுத்துக்காதீங்க. இப்போ மருத்துவருடைய வழிகாட்டுதல்னால அவர் எந்த ஒரு கெட்டியான ஆகாரத்தையும் எடுத்துக்காம இருக்கார்.
But suppose his brother is eating some bread.
ஆனா இப்போ அவனுடைய சகோதரன் ஏதோ ரொட்டி சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்போ இவன் ஓ நானும் சாப்பிட்டா கூட நல்லா இருக்கமே
அப்படின்னு நினைக்கலாம்.
ஆனால் அவன் அவனுக்குள்ளேயே என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கான், மருத்துவருடைய அறிவுரையினால அவன் சாப்பிடக்கூடாதுன்ற நிலையில இருக்கான்.
But within himself, he has got the tendency for eating.
ஆனாலும் அவனுக்குள்ள சாப்பிடுறதுக்கான அந்த சுபாவம் இருந்துட்டு தான் இருக்கு.
But out of fear that if I eat, there will be very bad reaction of taking solid food. Therefore, by force, he is not eating.
ஆனால் இப்போ நான் சாப்பிட்டேன்னா, இந்த மாதிரி கெட்டியான உணவு சாப்பிட்டேன்னா அதனால் ரொம்ப மோசமான விளைவு ஏற்படும்ன்ற அந்த பயத்தினால அவன் இப்போ சாப்பிடாம இருக்கான்.
Similarly, there are so many things which are refrained from doing by force. No.
இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம கட்டாயத்தினால அதிலிருந்து விடுபட்டு இருக்கோம், நம்ம செய்யப்படாமல் இல்லைன்னு சொல்லி இருந்துட்டு இருக்கோம்.
That's of abstinence will not make you progressive in spiritual life.
அந்த மாதிரியான செயல்பாடுகள் அற்று இருக்கிறதுன்றது உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்காது.
By force, no.
கட்டாயத்தினால இல்லை.
By force I cannot, because you are independent. Every individual being has got his little portion of independence.
நிர்பந்திக்கிறதால நம்மால முடியாது. ஏன்னா நீங்க சுதந்திரமானவங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு.
So anything cannot be done by forcing. No. Even you cannot force even a child. He has got his independence.
அதனால கட்டாயத்தினால எதையுமே செய்ய முடியாது. ஒரு சிறு குழந்தைய கூட நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. அவனுக்கும் கூட அந்த சிறு சுதந்திரம் இருக்கு. அவனை கட்டாயப்படுத்தினீங்கன்னா அவன் கலகத்தை
ஏற்படுத்துவான்.
அதனால ஒருத்தன் தன்னை இந்த பௌதிகமான இன்ப அனுபவிக்கிறதுலேருந்து விடுவித்து கொண்டிருக்கலாம்
கூட.
எப்படியாவது கட்டாயத்தினாலையாவது
ரசவர்ஜம் ரசுபியஸ் பரம திஷ்டானி வர்த்தன் பட் ஒன் ஹூ இஸ் ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்ட் ஹி இஸ் நாட் ஃபோர்ஸ்ட்.
ஆனால் யார் ஒருத்தர் ஆன்மீகமாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரோ அவர் கட்டாயப்படுத்தப்படுறதல்ல.
ஹி இஸ் வாலண்டரிலி கிவிங் அப், தட் இஸ் டிஃபரன்ஸ்.
அவர் தானாவே கைவிடுறார், அதுதான் வித்தியாசம்.
வாலண்டரிலி கிவிங் அப், ஹவ், வை வாலண்டரிலி கிவிங் அப், பரம திருஷ்டா நிவர்த்தது. ஹி ஹேஸ் ஃபவுண்ட் சம்திங் சப்ளைம், சோ சப்ளைம் தட் இட் டசன்ட் கேர் ஃபார் மெட்டீரியல் என்ஜாய்மென்ட்.
அவர் தானாவே கைவிடுறார். எப்படி அவரால் அதை தானா கைவிட முடியுது? ஏன்னா அது பரம திருஷ்டா நிவர்த்தத்தை, அவர் இதை விட உயர்ந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்கார். அது அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதுனால இந்த பௌதிக இன்பத்தை பற்றி அவர் கவலைப்படுறது கிடையாது. அவர் நிர்பந்திக்கப்படுறதல்ல, அவர் தானாவே கைவிடுறார். அதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கான தகுதி. இங்க கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு, யமுனாச்சாரியாரால் கொடுக்கப்பட்டது.
ஜாமுனாச்சாரியா, ஹி வாஸ் எ கிரேட் எம்பரர் பட் லேட்டர் ஆன் ஹி பிகேம் எ கிரேட் டிவோட்டி ஆஃப் தி லார்ட்.
யமுனாச்சாரியர் மிக பெரும் பேர் அரசர், ஆனால் அதன் பிறகு அவர் பகவானுடைய மிகச்சிறந்த உயர்ந்த பக்தரானார்.
அண்டர் தி டிசைபிள் சக்சேஷன். Now, he has got very nice verses written by him.
அவர் அந்த சைட பரம்பரையில் வரக்கூடியவர். இப்போ அவர் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கார்.
One of the verses is stated like this.
அந்த ஸ்லோகங்கள்ல ஒன்று இப்படி சொல்லப்படுது.
ஜதவதி மம சித்த கிருஷ்ண பதாரவிந்த நவ நவ தாமரந்து மாசீத் ததவதீவத நாரி சங்கமே ஸ்மர்ஜமானே பவதி முகவிகார சுஷ்டி நிஷ்டி வனஞ்ச. ஹி சேஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். சோ ஹி வாஸ் எ கிங், என்ஜாய்ட் ஹிஸ் லைஃப் லைக் எனி திங். நவ் ஆஃப்டர் ஹி பிகேம் எ கிரேட் டிவோட்டி ஸ்பிரிச்சுவலி என்கேஜ், ஹி எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் வே.
அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அவர் சொல்றார். அவர் ஒரு பேரரசராக இருந்தார், அவருடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் மிகச்சிறந்த பக்தராக இருக்கார், ஆன்மீகமாக ஈடுபட்டு இருக்கார். இப்போ அவருடைய அந்த அனுபவத்தை இந்த விதத்தில் வெளிப்படுத்துறார்.
ஜதவதி மம சித்த கிருஷ்ண பதாரவிந்த் சின்ஸ் ஐ ஹவ் என்கேஜ்ட் மைண்ட் ஹார்ட் அண்ட் சோல் இன் தி சுப்ரீம் டிவோஷனல் சர்வீஸ் ஆஃப் தி லார்ட். Since that, what is the result?
அது என்னன்னா, யதவதி மம சைத்த கிருஷ்ண பாதார விந்தே, என்னுடைய முழு மனதோட இந்த உச்சமான பக்தி தொண்டில் நான் ஈடுபட்டதிலிருந்து நான் அந்த செயலில் ஈடுபடும் போது அதனுடைய விளைவு என்ன?
ஜதவதி மம சித்த கிருஷ்ண பாதார விந்தே நவ நவ தாமரந்து மாசி. I am getting every moment a new type of transcendental pleasure.
எனக்கு ஒவ்வொரு க்ஷணமும் புது புது விதமான உன்னதமான ஆனந்தம் கிடைச்சிட்டு இருக்கு.
Since then, Batanari Sangame, this is materialism. Nari Sangam means sex life.
Batanari Sangame, இது பௌதிகமானது. Nari Sanga அப்படின்னா பலருவு வாழ்க்கை.
Combination is of man and woman. Nari.
ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது, அதுதான் நாரி சங்கம்.
So he says that since then, that whenever I think of sex life, because he had experience.
அப்ப இருந்து எப்பெல்லாம் நான் இந்த பாலுறவு வாழ்க்கையை பற்றி நினைக்கிறேனோ, ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு.
He was a family man, he was a king. He says that whenever I think of, not to act, but whenever I think of.
அவர் ஒரு ராஜா, ஒரு குடும்பஸ்தர், அதனால எப்பெல்லாம் அந்த சிந்தனை வருதோ அதுல ஈடுபடுறது கிடையாது.
Sex life. Oh, I say, no.
பாலுறவு வாழ்க்கையா? ஓ, தோ.
The parangdishtani vartate. Why this life has come to him?
பரந்திருஷ்வா நிவர்த்ததே. ஏன் அவருக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை வந்தது?
பிகாஸ் ஹி ஹஸ் சீன் சம்திங், ஹி ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் விச் இஸ் ட்ரான்சென்டென்டல் பிளேசர்.
ஏன்னா அவர் உன்னதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்திருக்கார், அதை அனுபவப்பட்டிருக்கார்.
இன் கம்பாரிசன் டு தி ட்ரான்சென்டென்டல் பிளேசர், திஸ் மெட்டீரியல் பிளேசர் இஸ் ஜஸ்ட் லைக் ஸ்பிரிட்.
அந்த உன்னதமான ஆனந்தத்தோட இந்த பௌதிக இன்பத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது காரி துப்புற மாதிரியானது, அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாதது. அதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரசோ வர்ஜம் ரசோபியஸ்யா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. யார் ஒருத்தர் இந்த புலநின்பத்திலிருந்து கட்டாயப்படுத்தி தன்னை கட்டுப்படுத்தியிருக்காரோ அந்த வகையான கட்டுப்பாடானது நிலைத்து இருக்காது.
There are many examples. There was a great muni, great sage, whose name was Vishwamitra Muni. Vishwamitra, he was formerly a very powerful king.
இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு விஸ்வாமித்ரர், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முனி, மிகப்பெரிய சாது. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜாவா இருந்தார்.
Now, in his later life, he gave up everything and he wanted to be a transcendentalist.
அதுக்கப்புறம் அவர் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஆன்மீகவாதியா இருக்கணும், மிகப்பெரிய தியானம் செய்யக்கூடியவரா இருக்கணும்னு விட்டுட்டார்.
கிரேட் மெடிடேட்டர் இன் தி யோகா பிரின்சிபல் ஆஃப் லைஃப். ஹி வாஸ் எ யோகி, கிரேட் யோகி.
யோகா கொள்கையினுடைய அடிப்படையிலான வாழ்க்கையில அவர் மிகப்பெரிய யோகியா இருந்தார்.
நவ திஸ் விஸ்வாமித்ரா வாஸ் பெர்ஃபார்மிங் மெடிடேஷன் இன் தி ஃபாரஸ்ட் very supremely. Indra, the king of heaven, he became frightened. So this man is performing so much penance.
Ipo inda Vishwamitrar vanathile miga periya alavile miga uyarnda oru dhyanathile eedapattirukkar. Andha samayathile swargathinudaiya rajavana Indra rombavum பயந்து போறான். ஓ, இவர் வந்து இந்த அளவுக்கு தவம் புரியறார்.
So he might come, he might ask from God and claim my seat. So
இவர் வந்து கடவுள்கிட்ட என்னுடைய பதவியை கேட்டாலும் கூட கேட்கலாம். அதனால அவருடைய தியானத்தை கலைக்கணும், அவருடைய நோக்கத்திலிருந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்.
Many beautiful women at his control. One of his name was Menaka.
அவன் இடத்துல நிறைய அழகான பெண்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அவர்களில் ஒருத்தர் பேர் மேனகா.
The Menaka was ordered that you go there and try to induce him to have your association.
இப்போ அந்த மேனகாவுக்கு என்ன கட்டளை இடறான்னா, நீ அவர்கிட்ட போய் அவரை உன்னுடைய சங்கத்தில் ஈடுபடுறதுக்கு நீ தூண்டி விடணும்னு சொல்றான்.
பிகாஸ் இன் திஸ் வேர்ல்ட் அவர் ரியல் பாண்டேஜ் இஸ் திஸ் ஐதர் ஃபார் மேன் ஆர் வுமன், திஸ் இஸ் தி ரியல் பாண்டேஜ்.
ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ உண்மையான பந்தம்ன்றது இதுதான்,
தி செக்ஸ் லைஃப்.
அதுதான் பாலுறவு வாழ்க்கை.
So, the Menaka was sent to Vishwamitra and Vishwamitra was meditating.
Menaka Vishwamitrarita anupapattal Vishwamitrar dhyanathile idupattirundar.
But his eyes were closed. So So that, I mean, the woman made some sound of his bangles.
இவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்ததால அவருடைய வளையல்களால சப்தத்தை உண்டாக்குனா.
Vishwamitra saw, oh, in front of me, a very nice, beautiful woman, very young. Now that woman was sent for that purpose. So he became implicated with that woman, and there was a girl was born out of that combination. That girl's name is Shakuntala. Perhaps that's a famous name. There is a book of Shakuntala. There is the daughter of that combination.
Appo Vishwamitra nenachar, oh, ye munadi romba alagana oru pen ilamiyanavala iruka. அதனால் இப்போ அந்த பெண் அந்த நோக்கத்துக்காக தான் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கா. ஸோ அதனால் அந்த பெண்ணோட வலையில் இவர் விழுந்துடுறார். அவங்களுடைய சேர்க்கையினால் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு பேர் சகுந்தலா. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப பிரபலமான பேர் அது. அந்த சகுந்தலா பேரில் ஒரு புத்தகம் இருக்குது. இந்த ரெண்டு பேருடைய சேர்க்கையால் வந்த குழந்தை அது.
Now, here is the example that he was a great meditator, a great yogi, but the inner implication of enjoying sex life or material enjoyment, that did not go.
இப்போ இங்க இந்த உதாரணம் என்ன காட்டுதுன்னா, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு தியானத்தில் ஈடுபட்டவர், அவர் பெரிய யோகி, ஆனாலும் அவருக்குள்ள அந்த புல இன்பம், பாலுருவ வாழ்க்கை அப்படின்ற அந்த ஆசை விட்டு போகாம இருக்கு.
That was by force. By force it was submerged. That's after forcing. Forcing our senses not to act. That will not be suitable.
ஏன்னா அது புலன்கள் வந்து நிர்பந்திக்கப்பட்டிருந்தது, கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி நம்ம புலன்களை அடக்கி வைக்கிறதுன்றது பொருத்தமானது அல்ல.
We have to see something more beautiful than this spiritual life, than this material life.
நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையை காட்டிலும் மிக அழகான வேற ஒன்றை பார்க்கணும்.
Then we can be refrained acting material. Otherwise is not possible.
அப்போ நம்மால பௌதிகமா செயல்படுறதுலேருந்து நம்மளை அடக்கி கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை.
So we have to learn that. The how we have to see the beauty of spiritual life. Then naturally we shall be refrained from material activity.
அதனால அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கை மிக அழகானதா இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போ நம்மால் இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியும்.
Just like a boy, he is all day mischief making and playing. But if he is given some good engagement, there are now so many devices by the educational department, kindergarten system or this system or that system.
உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கான், ஒரு சிறுவன் இருக்கான். நாள் முழுக்க அவன் குறும்புத்தனமாக ஏதாவது செய்கிறான், விளையாடுறான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல விதத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா, இப்போ எத்தனையோ வகையான கருவிகள் இருக்குது கல்வித்துறையில், இந்த மழலையர் பள்ளியில், இந்த விதத்தில், அந்த விதத்தில், ஏதோ ஒரு விதத்தில்.
But he is engaged. Fun A, fun B. So he learns at the same time A, B, C and at the same time refrains from his mischievous activity.
ஆனால் அவனை முறையாக ஈடுபடுத்தி, ஓ, இந்த மாதிரி ஏ உண்டாக்கும், இந்த மாதிரி பி உண்டாக்குன்னு அவன் அதே சமயத்தில் அவன் குறும்புத்தனமான செயல்களிலிருந்து விடுபடுறான். அவன் ஏபிசிடியும் கற்றுக்கொள்ளவும் செய்கிறான்.
Similarly, there are things, kindergarten system of spiritual life.
அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கும் இந்த மாதிரியான கிண்டர் கார்டன் வழிமுறை இருக்கு.
If we engage our activity in that spiritual activities, then only it is possible to refrain from this material activity.
நம்முடைய செயல்களை ஆன்மீக செயல்களில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா, அப்போதான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்றதுக்கு முடியும்.
Activities cannot be stopped.
செயல்பாடுகளை நிறுத்திட முடியாது.
Activities cannot be stopped. Just the same example that the Arjun, rather before hearing Bhagavad Gita, he became inactive, not to fight. But after hearing Bhagavad Gita, he became more active, but transcendentally active.
மறுபடியும் அதே உதாரணம், அர்ஜுன பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி சண்டை போடாம இருக்கிறதால அவன் செயல்படுறதுலேருந்து விடுபட்டிருந்தான். ஆனால் பகவத்கீதை கேட்டதுக்கப்புறம் அவன் அதிகமாக செயல்பட்டான். ஆனால் அது உன்னதமான செயல்பாடாக இருந்தது.
The spiritual life or transcendental life does not mean that we are free from activity.
அதனால ஆன்மீக வாழ்க்கை அல்லது உன்னதமான வாழ்க்கை அப்படின்னா செயல்பாடுகளிலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும்ன்றது அல்ல.
Simply artificially, if we sit down, no more I shall do anything material. I shall simply meditate.
வெறுமனே செயற்கையா நீங்க உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி பௌதிகமா நான் எதையும் செய்ய போறதில்லை, நான் வெறுமனே தியானம் செய்ய போறேன் அப்படின்னா,
what meditation you do? Your meditation will be in a moment broken.
நீங்க என்னத்தை தியானம் செய்ய போறீங்க, உங்களுடைய தியானம் ஒரு க்ஷணத்துல உடைஞ்சு போயிடும்.
Just like even Vishwamitra Muni, he could not continue his meditation.
Vishwamitra Muni nale kuda dhyanatha todarndu cheya mudiyala.
You have to always 100% be engaged in spiritual activity.
Nama eppozhudhume 100% aanmeega seyalgalile nammala eedupaduthikollanum.
That should be your program of life.
Adha nama vaalkanudaiya thittama irukkanum.
Rather, in spiritual life, you will hardly find any time to get out of it. You have got so much engagement.
மேலும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு நேரமே கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு செயல்பாடுகள் அதில் இருக்கு.
ரசோபத்தம் and that engagement can only be possible when you find some transcendental pleasure in it.
ரசோபர்ஜம், அந்த ஈடுபாடானது எப்போ நீங்கள் உன்னதமான இன்பத்தை அதில் காண்றீங்களோ அப்போதான் அது சாத்தியமாகும்.
So that will be done. That will be done.
அதனால அதை செய்ய முடியும்.
சாது சத்தா ததோ சாது சங்கா. Spiritual life begins, first of all, சத்தா, some faith. Just like you are coming here kindly to hear me.
அதாவது ஸ்ரத்தா ததா சாது சங்கா. ஆன்மீக வாழ்க்கைன்றது முதல்ல ஸ்ரத்தாவோட, அதாவது ஒரு வகையான நம்பிக்கையோட தொடங்குது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் கனிவோட இங்க என்கிட்ட கேட்கறதுக்காக வரீங்க.
Without faith, you could not spare your time here, because here there is no cinema playing, there is no political talks, nothing of this. It may be to some, it is very dry subject.
உங்ககிட்ட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அது ரொம்ப ஆரம்பம். அந்த நம்பிக்கை இல்லாம உங்களால இங்க உங்களுடைய நேரத்தை செலவழிக்க முடியாது. ஏன்னா இங்க நம்ம சினிமா படம் போட்டு காட்டுறதில்ல, இங்க அரசியலை பத்தி பேசுறதில்ல, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது. ஒரு சிலருக்கு இது வந்து ரொம்ப ஒரு வரட்டு பாடமா கூட தெரியலாம்.
Very dry subject. But still you come. Why?
வரட்டு பாடமா இருந்தாலும் கூட நீங்க இருந்தாலும் இங்க வரீங்க. ஏன் இங்க வரீங்க?
Because we have got some little faith. Oh, here is Bhagavad Gita. Let us hear it. So the faith is the beginning.
ஏன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, ஓ இங்க பகவத் கீதா இருக்கு, நம்ம ஏன் அதை கேட்க கூடாது. அதனால அந்த நம்பிக்கைன்றது தான் தொடக்கம்.
Faithless cannot have any spiritual life. Faith is the beginning. அது சொன்னா
நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எந்த ஆன்மீக வாழ்க்கையும் இருக்க முடியாது. நம்பிக்கை தான் தொடக்கமே. அதாவது ஸ்ரத்தா
சத்தா அட் திஸ் ஃபேத்ஃபுல்னஸ் as much it is intensified, you make your progress far.
இந்த நம்பிக்கையோடு இருக்கிறதுன்றது எந்த அளவுக்கு அது பலப்படுத்தப்படுதோ நீங்க அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைறீங்க.
So this faith has to be intensified. The beginning is the faith.
அதனால இந்த நம்பிக்கையானது பலப்படுத்தப்படணும். அதனால ஆரம்பத்தில் நம்பிக்கை தான்.
Now, as you make your faith intensified, so you become progressive in the spiritual path.
உங்களுடைய இந்த நம்பிக்கையை நீங்க எந்த அளவுக்கு அதிகம் நீங்க பலமானதாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீக பாதையில முன்னேற்றத்தை அடையறீங்க.
சாது சத்யா தத்து சாது சங்கா. If you have got some faith, then you will find out some sadhu or some saint, some saint who can give you some spiritual enlightenment. That is called sadhu sangha.
இப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்றதுக்காக நீங்க ஏதோ ஒரு சாதுவை அல்லது ஒரு முனிவரை நீங்க தேடுவீங்க. அதுக்கு பேர் சாது சங்கா.
சாது சத்தா. The basic principle is Shraddha and the next step is Sadhu Sangha.
அடிப்படையான விஷயம் Shraddha, அடுத்த நிலை Sadhu Sangha.
Association of spiritually realized persons. That is called Sadhu. Sadhu Shraddha Tato Sadhu Sangha Tato Bhajana Kriya.
Sadhu Sangha அப்படின்றது ஆன்மீகமா தன்னை உணர்ந்த ஒரு நபரோட சங்கத்தில் ஈடுபடுறது.
And if there is actually association of a spiritually self-realized person, then he will give you some process of spiritual activities that is called bhajana kriya.
இப்ப உண்மையிலே உங்களுக்கு ஆன்மீகமா தன்னை உணர்ந்த ஒரு நபரோட சங்கம் இருக்கு அப்படின்னா அவர் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறையை உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு பேரு பஜன கிரியா.
சாது சத்தா தத்து சாது சங்கம் தத்து பஜன கிரியா தத்தா அனர்த்த நிவித்தி சாத். And as you are more and more engaged in spiritual activities, so proportionately your material activities and affection for material will diminish.
மேலும் நீங்க எந்த அளவுக்கு மேலும் மேலும் இந்த ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறீங்களோ அதுக்கேற்றாறு போல உங்களுடைய இந்த பௌதிக செயல்கள் இந்த பௌதிக செயல்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் அழிந்து போகும்.
கவுண்டர் ஆக்ஷன்.
அதை இது எதிர்கொள்ளுது.
When you engage in spiritual activities, your material activities diminishes.
எப்ப நீங்க ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுறீங்களோ அப்ப உங்களுடைய பௌதிக செயல்கள் முடிஞ்சு போயிடும்.
But just mind that material activities and spiritual activities, the difference is that suppose you are engaged as a medical man, you don't think that if I become spiritually engaged, then I have to give up my profession. No.
Ana, neenga nenaivula vechukkoodiya oru vishayam enna, ipo na oru maruthuvana irukken, ipo na aanmeegama eedupattenna, ennudaiya indha tholila kai vida vendi irukum, appdi neenga nenaikkaadinga. Adhu appadi illa.
That is not. You have to spiritualize your profession.
Adhu illa. உங்களுடைய தொழில நீங்க ஆன்மீகமானதா ஆக்கணும்.
Just like Arjun, he was a military man. He became a spiritualist, that means he spiritualized his military activity.
அர்ஜுனன் ஒரு போர் வீரனா இருந்தான். அவன் ஆன்மீகவாதியா ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய போர் புரியக்கூடிய அந்த கலையை ஆன்மீகமானதாக்கணும். இதுதான் அதனுடைய யுத்திகள்.
சாது சத்தா தத்து சாது சங்கா தத்துவ பஜன கிரியா அதா அனர்த்த நிவித்தி சாத். அனர்த்தம் மீன்ஸ் தட் கிரியேட்ஸ் மை மிசரி. மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் வில் கண்டினியூ டு இன்க்ரீஸ் மை மிசரி.
அனர்த்த அப்படின்னா எது என்னுடைய துன்பங்களை அதிகரிக்குதோ அது. பௌதிகமான செயல்கள் என்னுடைய துன்பத்தை அதிகரித்து கொண்டே போகும்.
And if you are not spiritual life, then your material miseries will be gradually decrease and practically it will be nil.
ஆனால் நீங்க ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய இந்த பௌதிக செயல்கள் குறைஞ்சு காலப்போக்கில் அது சுத்தமாக இல்லாமல் போயிடும்.
And when we are actually free from material affinities, then your real spiritual life begins.
மேலும் எப்போ நம்ம இந்த பௌதிகமான இணக்கத்திலிருந்து நம்மளை முழுமையாக விடுவிச்சுக்கிறோமோ அப்போதான் நம்முடைய உண்மையான ஆன்மீக வாழ்க்கை தொடங்குது.
தத்தாசக்தி பிகம் அட்டாச்ட், யூ கேனாட் கிவ் அப் எனி மோர்.
அதாசக்தி அப்படின்றது நீங்க பற்றுடையவர் ஆயிடுறீங்க, உங்களால அதை இதுக்கு மேல கைவிட முடியாது.
When your material activities are completely stopped, then you cannot give up. Tathāsakti.
எப்போ உங்களுடைய அனர்த்த நிவிருத்தி, உங்களுடைய இந்த பௌதிக செயல்கள் முழுமையா நிறுத்தப்படுதோ அதுக்கப்புறம் உங்களால இதை கைவிட முடியாது. அதாசக்தி.
அது சித்தா தத்து சாது சங்கம் தத்து பஜனக்ரியா ததா அனர்த்த நிவிருத்தி சா தத்து நிஷ்டா. நிஷ்டா மீன்ஸ் ஃபேத். யுவர் ஃபேத் பிகம்ஸ் மோர் ஃபார் ஃபிக்ஸ்ட்.
அடுத்தது நிஷ்டா. நிஷ்டா அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையானது இன்னும் உறுதியாயிடுது, அது ஒரு நிலையா இருக்கு.
தத்து நிஷ்டா தத்து ருச்சி. ருச்சி ருச்சி மீன்ஸ் யூ வில் சிம்பிளி ஹங்கர் ஆஃப்டர் ஸ்பிரிச்சுவல் திங்.
அடுத்து ருச்சி. ருச்சி அப்படின்னா நீங்க வெறுமனே இந்த ஆன்மீக விஷயங்களுக்காக ஏங்குவீங்க.
யூ வாண்ட் லைக் to hear anything except spiritual message.
ஆன்மீக செய்திகளை தவிர வேற எதையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது.
You won't like to do anything except a spiritual activity.
ஆன்மீக செயல்களை தவிர வேற எந்த செயலையும் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது.
You won't like to eat anything which is not spiritualized. So your life will be changed.
ஆன்மீகப்படுத்தப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சாப்பிட விரும்ப மாட்டீங்க, அதனால உங்க வாழ்க்கையே மாறி போயிடும்.
தத்துவ நிஷ்டா ததாசக்தி தென் அட்டாச்மெண்ட் தென் பாவம்.
ததா நிஷ்டா ததா அதாசக்தி இதெல்லாம் அதுக்கப்புறம் ததா பாவ.
தென் யூ வில் பி ட்ரான்சென்டென்டலி ஐ மீன் டு சே எக்ஸ்டாசிஸ் யூ ஆர் தேர் வில் சம் எக்ஸ்டாசிஸ்.
அப்போ உன்னதமான நிலையில நீங்க ஆனந்தப்படுவீங்க, அங்க ஒரு வகையான உன்னத ஆனந்தம் இருக்கும்.
And that is the, these are the, I mean, different states called highest platform of spiritual life.
இதெல்லாம் பல்வேறு நிலைகள் இந்த ஆன்மீக வாழ்க்கையில. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் மிக உயர்ந்த நிலைகள்.
தத்துவ பாவம். தத்துவ பாவம் பாவம் that bhava stage is the right platform from where you can directly talk with the Supreme Lord.
தத்துவ பாவ அப்படின்ற அந்த தலமானது நீங்க நேரடியா அந்த முழுமுதர் கடவுள்கிட்டயே நீங்க பேச முடியும்.
So we have to gradually find out that stage of life.
அதனால நம்ம படிப்படியா அந்த நிலையான வாழ்க்கையை அடையணும்.
Here the Lord says that by force we cannot stop anyone's material activities. That is not possible.
எங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, கட்டாயப்படுத்தி ஒருத்தருடைய பௌதிக செயல்களை நிறுத்திட முடியாது, அது சாத்தியம் இல்லைன்றார்.
பை ஃபோர்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஃபார் எனி அதர் சிஸ்டம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் ஐதர் பை தி ப்ராசஸ் ஆஃப் பிலோசாபிக்கல் ஸ்பெகுலேஷன்
அல்லது வேற எந்த வழிமுறையினாலுமே கூட ஆன்மீக வாழ்க்கைன்றது ஒரு தத்துவபூர்வமான விவாதங்களாலேயோ
or by this process of and artificial I mean to say gymnastic of this body
alade seyarkiyana inda udalukana udar payirchile idupadradanaliyo
it is or meditation, forceful meditation, whole day I am working in a material atmosphere. Suppose for 2 hours I meditate.
கட்டாயப்படுத்தப்பட்ட தியானத்துல ஈடுபடுறது நாள் முழுக்க நான் பௌதிகமான சூழ்நிலையில வேலை பார்க்கறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் 2 மணி நேரம் தியானம் செய்யறேன்னா,
of course it will make some progress. Anything spiritual action that will not go in vain, that is a fact, but that progress is very slow.
உறுதியா அது கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஆன்மீகமான எதுவுமே வீணா போக போறது கிடையாது. அந்த முன்னேற்றமானது மிக மெதுவா இருக்கும்.
Our determination should be, I am very glad to say that our this boy Mr. Paul, he say sometimes, Swamiji, I want to increase my spiritual life immediately.
நம்முடைய உறுதி எப்படி இருக்கணும்னா, இங்க ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் ஒருத்தர் மிஸ்டர் பால் சில சமயத்தில் சொல்லுவார், சுவாமிஜி என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை உடனடியாக நான் அதிகப்படுத்தணும். பொறுமையா இருங்க, அதுக்கு கொஞ்சம் காலமாகும். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா கடவுள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உதவி பண்ணுவார்.
He's within you. He simply try to see how much sincere you are. Then he will give you all opportunities to increase your spiritual life.
அவர் உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்க வெறுமனே தீவிரமா அந்த முயற்சி செய்யறதுனாலே அவர் உங்களை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அதிகரிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
தீசாம் சததுஜுக்தானாங் பஜதாங் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம். சோ இஃப் வி பிகம் சின்சியர்லி டு பி சர்வன்ட் ஆஃப் காட்.
அதனால நம்ம தீவிரமா கடவுளுடைய சேவகனா ஆகணும் அப்படின்னா,
just like Arjun became, and if we want to serve his purpose and mission, as soon as the Lord is within you, ஈஸ்வர சர்வபூதானாம் வித்யேஸ்வர்ஜுன திஷ்டதி.
அர்ஜுனன் ஆன மாதிரி நீங்களும் அவருக்கு சேவை புரியணும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு உடனே பகவான் உங்களுடைய இதயத்துக்குள்ளும் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருஜயேஷ அர்ஜுன திஷ்டதி.
He is simply waiting when you are turning your face towards him.
எப்போ உங்களுடைய முகத்தை அவர் பக்கம் திருப்புவீங்கன்றதுக்காக பெருமனே அவர் காத்துட்டு இருக்கார்.
You are now turn your face towards maya, the illusion.
இப்போ உங்களுடைய முகத்தை நீங்க மாயா பக்கம் திருப்பிட்டு இருக்கீங்க.
As soon as you turn your face towards him, he will help you in every respect.
ஆனால் உங்களுடைய முகத்தை நீங்க அவர் பக்கம் திருப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு என்ன விதத்தில எல்லாம் உதவி தேவையோ அதை அவர் செய்வார். எல்லா விதத்திலும்
He is so kind, He is so merciful. Just like father, however rebellious son he may be.
அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர். ஒரு தந்தையை போல மகன் எவ்வளவுதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறவனா இருந்தாலும்,
As soon as comes to his father, Father, forgive me.
அப்பா கிட்ட வந்து அவன் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கன்னு வந்த உடனே,
I shall now obey Father at once. He was always ready to forgive you.
நான் இப்ப உங்களை கீழ்ப்படிந்து நடக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லலாம். அப்பா வந்து எப்பொழுதுமே அவனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கார்.
Father is so kind to the son that he wants, if my son comes back, I shall forgive him all his misdeeds. If he comes back, just like a good boy.
தந்தையானவர் ரொம்பவும் கருணை வாய்ந்தவர். அவர் மகன் என்கிட்ட திரும்பி வந்தான் அப்படின்னா அவனுடைய எல்லா தவறுகளையும் நான் மன்னிச்சிடுவேன், அவன் ஒரு நல்ல மகனா என்கிட்ட திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இயற்கையான உணர்வு. அதே மாதிரி இப்ப நம்ம என்னெல்லாம் செய்திருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. பௌதிக வாழ்க்கைய நான் பலவிதமான வாழ்க்கையில அனுபவிச்சு
பார்த்துட்டேன்.
நாய்கள் பூனைகள் இந்த மாதிரி பல வாழ்க்கையில நான் அனுபவிச்சு பார்த்துட்டேன்.
தி ஆஹார நித்ரா பயம் இன்ஃப்ளூயன்ஸ் தி சேம் ப்ளேசர் ஈட்டிங் ஸ்லீப்பிங் அண்ட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் அண்ட் டு டேக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சோ திஸ் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் யுவர் லைஃப்.
ஆஹார நித்ரா பயம் ஐத்தனஞ்ச உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் தற்காப்பு செய்தல் அதே வேலை தான். அதனால மனித வாழ்க்கையில இது என்னுடைய வேலை கிடையாது.
The human life is just to understand my relationship with the Supreme and engage myself in that engagement.
இந்த மனித வாழ்க்கையானது அந்த உச்சமானவருடைய உறவை நான் புரிந்து கொள்றது, அதே சமயத்தில் என்ன அவருடைய சேவையில ஈடுபடுத்திக் கொள்றதுன்றதுதான்.
That should be the mission of life.
அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கணும்.
And as soon as we do it, the all facilities are open. And the little progress you make, you will find that you have no more attachment for material life and material India.
அதை நம்ம செய்து முடித்த உடனே நமக்கு நம்முடைய முன்னேற்றத்தை அடையிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில் பௌதிக இன்பத்தில் எந்த ஒரு விருப்பமும் இருக்காது. அதையும் நீங்கள் பார்க்கலாம்.
தேங்க்யூ.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.